வணக்கம் ஐயா.
வணக்கம்.
தமிழ் விடுதலை போராட்டமாக இருக்கட்டும் அல்லது தேசிய விடுதலை போராட்டமாக இருக்கட்டும், பல மறவர்கள், விடுதலை வீரர்கள் மறக்கடிக்கப்பட்டார்கள் அல்லது இந்த தமிழ் சமூகம் அவர்களை மறந்துவிட்டது என்று சொல்லப்படுகிறது. யாரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்வீர்கள்? இவர்கள் நிச்சயம் நினைவுகூறப்பட வேண்டியவர்கள், நிச்சயம் போற்றப்பட வேண்டியவர்கள். இந்த வரலாறு இவர்களை நினைவு கூற வேண்டும் என்று
நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வியானது பல்வேறு வரலாற்று பின்னணிகளை கேட்டுக்கொண்ட உள்ளடக்கிய கேள்வியாகும். இதை மேலோட்டமாக பார்த்துவிட முடியாது. முதலில், இந்த போராட்டம் புறக்கணிக்கப்பட்டது என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுகிற பொழுதே கூட, புறக்கணிக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்கள் என்று சொல்லுகிற பொழுதே கூட, என்னுடைய அடித்தளத்து உணர்வுகளும், நான் அறிந்து கொண்ட செய்திகளின் வாயிலாகவும், நான் கேட்டறிந்த தலைவர்களுடைய உரையின் வாயிலாகவும் என்னுடைய அனுபவத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ் இனம் என்பது பூர்வ இனம், திராவிட இனம். தமிழ் என்று சொல்லுவதை விட திராவிடன் என்று தந்தை பெரியார் அடையாளப்படுத்தினார். பெரியாருக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர் கிடையாது. காந்தியத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தன்னுடைய சொந்த தன்னுடைய குடும்பத்திற்கு மூதாதையர்கள் தேடி வைத்த செல்வமான 1000 தென்னை மரங்கள் அடங்கிய தென்னந்தோப்பை கல் மறுப்பு இயக்கத்திற்காக, மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று காந்தியர்களுடைய அறைகூவலுக்காக 1000 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியவர் தந்தை பெரியார். அவ்வளவு பெரிய தேசியவாதி. இன்னும் பலர் கூட அறிந்திருக்க முடியாது. நான் படித்து இன்னும் ஆவணமாக்கப்படாமல் இருப்பதை இப்பொழுது ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறேன். விடுதலை போராட்ட காலத்தில் பாரதியினுடைய பாடல் இந்த அளவிற்கு புகழ் பெற்றதற்கு காரணம் தந்தை பெரியார். மதுரையில் 1933 வாக்கில் எந்த விதமான கோரிக்கைகளும் இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் தூதுக்குழுக்களை அனுப்பி கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. அந்த காலகட்டத்தில் போராட்டங்கள் சற்று தளர்வடைந்திருந்த பொழுது மதுரையிலிருந்த விடுதலை போராட்ட வீரர்கள், தியாகி தாயம்மாள், தியாகி பத்மாசினியம்மாள், தியாகி சீனிவாசவர்தன் போன்றவர்கள்லாம் கூடி தேசபக்த சமாஜம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த தேசபக்த சமாஜம் மதுரையிலேயே துவங்கி தமிழகத்தினுடைய குக்கிராமங்கள் வழியாக கால்நடையாகவே சென்று கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தமிழகம் முழுவதையும் ஒவ்வொரு பட்டிதொட்டியிலும் போயிருந்து பாரதியின் பாடல்களை இசைகூட்டி, அங்குதான் நீங்கள் பார்க்க வேண்டும், சீனிவாசவர்தன் தமிழ் இசை பயின்று முறைப்படி சாஸ்திரிய இசை என்று சொல்லக்கூடிய மரபு வழி இசை பயின்றவர், பாடத்தெரிந்தவர். தியாகி தாயம்மாள் பாடத்தெரிந்தவர், தியாகி சீதாலட்சுமிமாள் பாடத்தெரிந்தவர். இப்படி பாடத்தெரிந்தவர்களெல்லாம் சேர்ந்து பாரதி எந்த ராகத்தில் எந்த மெட்டை சொல்லி பாடினாரோ அந்த ராகத்தில் அவருடைய கவிதையை எடுத்து வைத்து கொண்டு வீதி வீதியாக புகழ் பரப்பி போகிற பொழுது, கரூரிலே போயிருந்த பொழுது இந்த தேசபக்த சமாஜத்தை வரவேற்று தன்னுடைய வீட்டிற்கு ஈரோட்டிற்கு அழைத்து போய் 15 நாட்கள் ஈரோட்டில் தங்க வைத்து, ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்களை தன்னுடைய காரிலும் அவர்களோடு பாத யாத்திரையில் அவர்களுக்கு தேவையான நடைப்பயணத்தில் வேண்டிய அனைத்து வசதிகளையும், என் தந்தை பெரியார் மிகப்பெரிய தனவந்தர், மிகப்பெரிய வணிகர், செல்வந்தர், எனவே இவர்களுக்கு தேவையான உணவு உடை அத்தனையும் கொடுத்து 15 நாட்கள் அவர்கள் கூடவே நடந்து சென்று ஒவ்வொரு நாள் இரவிலும் தன்னுடைய காரில் திரும்பவும் வீட்டிற்கு கொண்டு வந்து ஓய்வெடுக்க செய்து நல்ல முறையில் மீண்டும் விட்ட இடத்தில் தொடர்ந்து பயணத்தை தொடங்குகிற பொழுது அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுத்து தானும் பாரதியின் பாடலை பாடி வீட்டில் தனியாக அமர்ந்து அவர் விரும்பிய பாரதி பாடல்களையெல்லாம் பாடச் சொல்லி கேட்டு மகிழ்ந்து தமிழகத்தில் பாரதியின் பாடலை பெருப்பியவர் பெரியார். இந்த சூழலில் நம்முடைய வரலாற்றை எழுதியவர்கள் பேனா பிடித்த உயர்ஜாதிக்காரர்கள். நம்மை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னால் உயர்ஜாதிக்காரர் விரும்பினால் எழுதுவார்கள். உயர்ஜாதிக்காரர்கள் தியாகத்தை புறக்கணிக்க வேண்டுமென்றால் புறக்கணித்து விடுவார்கள். இந்த ஆரிய திராவிட போராட்டத்தினால் மிகப்பெரும் தியாகங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு தமிழனுடைய விடுதலை போராட்டத்தை வட இந்தியத்தை விட தமிழில் தூக்கி பிடித்தவன் புலித்தேவன். வரலாற்றில் சிப்பாய் கழகம் என்று சொல்லி, இதுதான் இந்திய முதல் சுதந்திர யுத்தம் என்று சொல்லி ஆரிய பேனா எழுதிய பொழுது, திராவிடனுடைய போராட்டம் முதல் போராட்டம் 1857 ஏற்பட்ட சிப்பாய் கழகத்திற்கு முன்னால் 1700களில் தூக்கு கயிறை சந்தித்த புலித்தேவனை வரலாறு மறக்கடித்து விட்டது. அதேபோல மருதநாயகம் என்ற ஒரு மாவீரன் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக வந்தான். பின்னால் சதியால் அவன் ஆங்கிலேயர்களுக்கு விரோதமான நிலையை எடுத்த பொழுது, விடுதலை போராட்டத்தை தூக்கிய பொழுது மாவீரன் மருதநாயகம் தூக்கிலிடப்பட்டு தலைவேறு உடல்வேறு கைவேறாக பல்வேறு மாநிலங்களுக்கு அவன் உடல் சிதைக்கப்பட்ட வரலாறு இந்த வரலாறு. அதேபோல ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி என்ற ராமநாதபுரத்தினுடைய சீமையை ஆண்ட சேதுபதி மன்னர் 10 வயது பாலகனாக இருந்த பொழுது சிறையில் அடைக்கப்பட்டார். மன்னர் சேதுபதியாக இருந்தவர் அவருடைய தாயார் ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து அடங்காமல் இருக்கிறார், இவர் அவருக்கு தனையனாக இருக்கிறார் என்ற காரணத்திற்காக தாயும் மகனும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறை இன்றைக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலகமாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டை. 10 காலம் கழித்து விடுதலை செய்கிறார்கள். மீண்டும் தன் சுதந்திர உணர்வை ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி தூக்கி பிடித்தவுடன் அந்த ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியை மீண்டும் 8 ஆண்டுகள் கொண்டு போய் அடைத்து சிறையிலேயே இறந்து போய்விடுகிறார் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. பூலித்தேவன் வரலாறு மறைக்கப்பட்டது. ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி வரலாற்றில் மறைக்கப்பட்ட தியாகி. மருதநாயகம் என்று சொல்கின்ற மாவீரன் கான் சாஹிப் இந்த மண்ணில் மறைக்கப்பட்ட தியாகி. இவர்களெல்லாம் மன்னராட்சி கால மாவீரர்கள், மருது சகோதரர்கள். 2 பேரும் தூக்கிலிடப்பட்டார்கள். அவருடைய குடும்பமே அனைத்தும் தூக்கிலிடப்பட்டது. 300 பேரை தலையை அறுத்து வீதிகளில் கம்பங்களில் நட்டு வைத்து திருப்பத்தூர் நகரத்தினுடைய வீதிகளில் 300 தலைகளை தோரணம் கட்டி தொங்க விட்டார்கள். அந்த மருதுவினுடைய கடைசி மகன் துரைசாமி அன்றைக்கு வேல்ஸ் தீவு என்று சொல்லக்கூடிய பினாங்கு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்டவனுடைய முடிவு நாடு கடத்தப்பட்டதோடய போய்விட்டது. மருது சகோதரர்களுடைய இனமும் வாரிசும் அற்று போய்விட்டது. வேலு நாச்சியார், வீரமங்கை ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை, இதெல்லாம் சிப்பாய் கழகத்திற்கு முந்திய போராட்டம். ஆனால் பதிவுகளில் சிப்பாய் கழகம்தான் தலைப்பே, புத்தகத்தின் தலைப்பே இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட யுத்தம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரலாறுகள் திசை திருப்பப்பட்டது. இதேபோல ஜனநாயக ரீதியாக வந்த காந்திய யுகத்திலும் போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் வஉசியினுடைய தியாகம் என்பது சொல்ல முடியாத தியாகம். வழக்கறிஞருக்கு படித்தவர், தமிழறிஞர், தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர், சைவ சித்தாந்தத்திற்கு உரை எழுதியவர், தன் சுய வாழ்க்கையவே கவிதையாக மிகப்பெரிய புத்தகமாக 600க்கும் அதிகமான புத்தகங்களில் எழுதி ஒரு வரலாற்று பதிவை இந்த தமிழகத்திற்கு தந்துவிட்டு போனவர். வழக்கறிஞருடைய பட்டம் பறிக்கப்பட்டது. நீதிபதி பின்கே எழுதினான் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி தீர்ப்பு எழுதுகிற பொழுது, வ.உ.சியின் பேச்சை கேட்டால் செத்த சவமும் உயிர் பெற்று எழுந்துவிடும், எனவே ராஜத்ரோக குற்றத்திற்கு இவருக்கு 2 ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்லி 2 ஆயுள் தண்டனைகளை இந்த தமிழ் மண்ணில் ஒருவனுடைய எழுத்திற்கும் பேச்சிற்கும் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நீதிபதி பின்கேயின் தீர்ப்பால் மிகப்பெரிய தீர்ப்புரை எழுதினார். அப்படிப்பட்ட தியாகி வ.உ.சியை இந்த மண்ணில் தன் சொத்துக்களையெல்லாம் விற்று ராமநாதபுரம் சேதுபதியினுடைய உதவியிலும் மக்கள் பாஸ்கர சேதுபதியினுடைய உதவியாலும் மக்களுடைய பங்கு தொகையை வைத்து கொண்டு மிகப்பெரிய கப்பல் கம்பெனியை துவங்கினார். சுதேசி நேவிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் கம்பெனியை, ஆங்கில அதிகாரத்தை காந்தியடிகள் சுதேசி இயக்கம் கதர் இயக்கத்தை துவங்குவதற்கு முன்பே சுதேசி இயக்கத்தை முதல் முதலில் தமிழகத்தில் துவக்கிய வார்த்தையை சொன்னவர், சுதேசி கப்பலை விடுகிறேன் என்று சொன்னவர் வ.உ.சி. வரலாற்றில் அவர் புறக்கணிக்கப்பட்டு விட்டார். பாரதி பாடுகிற பொழுது, தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரார் காத்தோம், சுதந்திர பயிரை கண்ணீரார் காத்தோம், கருக திருவுளமோ எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிரினில் எழுந்த வண்ண விளக்குது இந்த சுதந்திரம், மடிய திருவுளமோ 1000 வருடம் ஓய்ந்து கிடந்தபின் வாராது போல் வந்த மாமணியை தோற்பமோ, வெள்ளையர்களிடத்தில் மட்டுமல்ல 1000 ஆண்டு களப்பிரர்களிடத்தில், மங்கோலியர்களிடத்தில், முகலாய சாம்ராஜ்யத்திடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம், 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்தபின் வாராது போல் வந்த மாமணியை தோற்பமோ, மேலோர்கள் வெஞ்சிடையில் வீழ்ந்து கிடப்பதுவும், காந்தியடிகளும் நேருவும் மேலோர்கள் வெஞ்சிடையில் வீழ்ந்து கிடப்பதுவும், நூலோர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்கிலையோ. வ.உ.சியை சொல்லுகிற பொழுது நூலோன் என்று சொல்லுகிறார். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நூலோன், சைவ சித்தாந்தத்திற்கு பாயிரம் எழுதிய நூலோன், தன் வாழ்க்கையை சுயசரிதியை தமிழால் வடித்து கொடுத்த நூலோன், நூலோன் செக்கடியில் நோவதுவும் காண்கிலை என்று சொன்னார். அப்படிப்பட்ட திலகரை தலைவராக ஏற்றுக்கொண்டு தீவிரவாதத்தின் மூலம்தான் தன்னுடைய வாழ்க்கையை, அரசியல் விடுதலை போராட்டத்தை நடத்த முடியும் என்று தலைமையேற்ற வ.உ.சி. கடைசியில் தன் பிள்ளைகளை காப்பாற்ற வழியில்லாமல் வழக்கறிஞர் பட்டத்தை ஆங்கில அரசாங்கம் பறித்து கொண்டதன் விளைவாக சென்னையில் பெரம்பூருக்கு பக்கத்தில் எண்ணெய் கடை வைத்து மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து அரிசி வியாபாரம் செய்து பிள்ளைகளுடைய சோற்று பசிக்காக வாழுகிற மிக மோசமான வறுமை நிலையை அடைகிற அளவிற்கு இந்த சமுதாயம் வரலாற்றில் அவரை புறந்தள்ளிவிட்டது. இப்படி வரலாறுகளை புறந்தள்ளுவதை பார்த்துத்தான் இப்பொழுது நான் அதை ஆவணப்படுத்தி சமூகத்தில் சாதாரண குடிமக்கள் போராட்டமாக வீதிகளில் நின்று போராடிய பதுமை வீரனக்கோனார், மாடுகளை வைத்து மறியல் போர் செய்தவர், தியாகி தாயம்மாள், வெள்ளை போலீஸ் கன்னத்தில் அறந்தான் வெள்ளை போலீஸ், சவுக்கால் அடித்தால் தாயம்மாள் என்று தாயம்மாள் சவுக்கால் அடித்த தாயம்மாளை, மீனாட்சி அம்மன் கோபுரத்தின் மீது கொடியேற்றிய குட்டி என்ற ஒரு சாதாரண பூக்கட்டும் தொழிலாளி, கோபுரம் மீது கொடி, கழுதை மீது ஊர்வலம் என்று அவன் கழுதை மீது கரும்புள்ளி செம்புள்ளி பற்றி குற்றப்பட்டு குற்றுயிராகி இறந்து போன குட்டி, இவர்களையெல்லாம் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதேபோல் சிவகங்கை சீமையில் போராடி திருப்பாச்சேத்தி கோயிலிலும் காளையார் கோயில் கோயிலிலும் மருதுவால் சிலை வெடிக்கப்பட்ட உதயபெருமாள் கவுண்டர் என்ற துப்பாக்கி கவுண்டர் ஒரு மாபெரும் வீரன். வரலாற்றில் ஆவணம் இல்லை, சிலை இருக்கிறது, ஆனால் வரலாறுகள் இல்லை. அவரை பற்றிய வரலாறு இவையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இவற்றிற்கெல்லாம் மூல காரணம் நம்முடைய வரலாறு எழுதுகிற ஆற்றலும் அறிவும் கல்வியும் நமக்கு மறுக்கப்பட்டது. அதை தந்தை பெரியார் பெற்றுக் கொடுத்தார், தலைவர் காமராஜர் உயிரூட்டி கொடுத்தார். அதனால் இன்றைக்கு என்னை போன்றவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சமூக நீதிக்கு போராடியவர்களில் பேனா வந்திருக்கிறது. வரலாறுகள் மீண்டும் பிறப்பிக்கப்படுகிறது, வரலாறுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன, தமிழனுடைய வரலாறு பதிவு செய்யப்படும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொல்வார்கள், வெட்டிங் தி மெமரிஸ் என்று சொல்லி. நினைவுகளையும் வரலாறுகளையும் பதப்படுத்தாமல் போய்விட்டால் காய்ந்து சருகாகி உலர்ந்து நொறுங்கி போய்விடும். எனவே இப்பொழுது இந்த வரலாறுகளை தெரிந்திருக்கக்கூடிய நாம் கல்விமான்களாக, படித்தவர்களாக, பட்டதாரிகளாக, முனைவர்களாக, தலைவர் நெடுமாறனைப் போல், மற்றும் உள்ள பல எழுத்தாளர்கள் வளம்புரி ஜானைப் போல, தமிழ் படித்த பல்வேறு தோழர்கள் எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கு ஆவணப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். தேடி தேடி கண்டுபிடித்து தியாகங்களையும் வரலாறுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கு
என்னுடைய நன்றியினை பதிவு செய்து கொள்கிறேன்.
மிக்க நன்றி ஐயா.